சாபங்களை அவர்களை பெற்றுக் கொள்வார்கள். இரண்டாவதாக ரிப்பீட்டட் க்ரானிக் சிக்னஸஸ், எஸ்பெஷலி ஹெரிடிட்டரி, தொடர்ந்து திரும்ப திரும்ப வரும் மிகவும் குணமாக முடியாத சிக்கலான நோய்கள். சில வேளை மருந்து அலை சுகமாக்க முடியவில்லை. அற்புதமான ஒரு வியாதி. மிக விசேஷமாக வியாதிகள் சந்ததியிலிருந்து வந்ததானால் ஹெரிடிட்டரி. உதாரணமாக சொல்லலாம், நீரழிவு அப்படி வரும், அல்லது ஏதன் இரத்த வியாதிகள் அப்படி வரும். அப்ப இப்படிப்பட்டார்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு இன்னொரு காரியம் பண்ணணும், உடனே எனக்கு தான் முதல்ல வருத்தம் வருது. ஐயோ, எனக்கு சரியா களைப்பா இருக்குது, எனக்கு மேலெல்லாம் முறிச்சு போடுது, காய்ச்சல் வரப்போகுது போல. என்னுடைய குடும்பத்திலேயும் சில பேருக்கு இருந்ததா, நானும் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிற போல கிடாக்கு, இப்படி பேசணும். அல்லது என் தாய்க்கு வந்தது, அடுத்தது நான் போல கிடாக்கு, இப்படி பேசுற நேரத்திலே அதற்கு கதவு திறக்கப்படுகிறது. பிசாசு அந்த சாபத்தை கொண்டு வர. மூன்றாவது பேரன்னஸ், a tendency to miscarry or related female problems. அதாவது மலட்டுத்தனம், பிள்ளை தங்காத நிலைமை, அல்லது அடிக்கடி கருச்சிதைவு, அல்லது மாதாந்த அந்த இரத்த உதிர்வு பெண்களுக்கு உண்டாகிற காரியத்திலே பிரச்சனைகள், அதிலே நோவுகள், குத்துகள், அதுல வித்தியாசமான ஒழுங்காக இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள். இதுல இப்படி பண்ணாக்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? நான் நினைக்கல எனக்கு இனிமேல் பிள்ளை உண்டாகும், நமக்கு ஆண்டவர் சித்தம் இல்லை. அல்லது சாதாரண மாதாந்த அந்த இரத்த உதிர்வு வந்த நேரத்தில் மென்சுரேஷன், நமக்கு மறுபடியும் எனக்கு சாபம் வந்தது, அதை ஒரு சாபமாக எண்ணுகிறார். ஐ காட் த கர்ஸ் அகைன். எனக்கு சரியான நசலப்பா இது, அத்தியண்டம் என்றெல்லாம் சொல்றது. அதை சாதாரண அல்லது பிள்ளை ஏற்கனவே தங்கி இருந்தால், இதுவும் வெளியில வந்துடும் போல கிடாக்கு, வந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இருக்கலாம், அப்படி ஒன்று பேசுவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளாலே இவர்கள் கேட்டுக்கொள்ளாய் போகிறார்கள். நாலாவது பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி அலியனேஷன், விவாகரத்துக்கள், குடும்ப பிரிவுகள், அல்லது பெற்றார் பிள்ளைகளை விட்டு பிரிவது சண்டையினாலே சில பிள்ளைகள் பிரிந்திருப்பது இப்படியாது. இட்ஸ் அ கர்ஸ். சாஸ்திரகாரன் சொன்னார் என்ன புரிஷன் என்னோட இருக்க மாட்டார். சாஸ்திரகாரன் சொன்னார் அஞ்சு வருஷத்துல அவர் என்ன விட்டு போயிருவார். எனக்கு எப்படியோ எனக்கு ஒரே தெரிஞ்சு கொண்டிருந்தது, இவர் என்னோட இருக்க மாட்டார், இவருக்கும் எனக்கும் போயிருந்தாதண்டு. எங்களுக்கு குடும்பத்தில் நானும் அவரும் சரியாக பூனை நாய் மாதிரி சண்டை பிடிக்கிறது, எங்களை கொண்டுல போறல்ல. இப்படியாய் வார்த்தைகளை உளர்வார்கள். ஐந்தாவது கண்டினியூவிங் ஃபினான்ஷியல் இன்சஃபிஷியன்சி, தொடர்ந்து கடன் செய்வியா, காணதில்ல காசு, ஐயோ சம்பளம் பத்தாம் தேதியோட முடிஞ்சு போகுது, பென்ஷன் எட்டாம் தேதியோட முடிஞ்சு போகுது, பென்ஷன் எடுக்கிறாங்க, அப்புறம் அங்கால கடன் சீவியமா கிடக்குது, சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காணும், கொஞ்சம் ஏதாவது ஒரு சீல சட்டையை வேண்டினால் பிறகு சாப்பாட்டுக்கு காசு இல்லை, என்னண்டு செலவை பார்த்து கொள்றது தெரியுதில்ல, என்ன சரியான ஒன்று வைக்கிறது இல்லையா, இதனால் அப்ப இப்படி சொல்லுவாங்க, இப்படியே கேட்பாங்க, இந்த முறை என்னால தசவ பாகம் கட்ட இயலாது, ஆண்டவருக்கு தெரியும், சொல்லியிருக்கணுமாக்கள் தசப்பாங்க, ஆண்டவருக்கு தெரியும் தானே, ஆண்டவருக்கு தெரியும் பிசாசு ஏதேனே சொன்னது, நீங்கள் கண்கள் திறக்கப்படும் ஆண்டவருக்கு தெரியும், எப்படி ஆண்டவருக்கு தெரியும் தானே, எனக்கு நிறைய வேலையுண்டு அல்வா, அதால எனக்கு வேலையெல்லாம், ஆண்டவருக்கு தெரியும் தானே, அவருக்கு தெரியும், வேலை முக்கியம் இல்ல, முதல்ல அவருடைய ராஜ்யம் தான் முக்கியமாண்டு, மாத்தாளுக்கு சொன்னாள். அப்ப இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆறாவது பீங் ஆக்சிடென்ட் ப்ரோன், சிலர் அடிக்கடி விபத்துக்குள்ளார்கள், சறுக்கி விழுவார்கள், சில பிள்ளைகள் அடிக்கடி கையை உடைச்சு போட்டு இருக்குங்கள், അയ്യോ ഇന്റെ പിള്ള ഇന്റെ പിള്ള പിള്ള വിളുന്ന് വിളുന്നതിനിടയിലും പല്ല് ഓയി കുത്തി സൊണ്ടില് ഓട്ടപ്പോട്ട്. അല്ല ഇന്ന് പിള്ള ഒരേ വിളുന്ന് വിളുന്ന് ഇങ്ങ് പാരങ്ങ് അതേ മുളങ്കാലതാണ് അടിപ്പെട്ട് വെക്കുന്നത്. തിരുമ്പ തിരുമ്പ് ദശരംഗ അടിപ്പെട്ട് അടിപ്പെട്ട്. അല്ലത് ബാത്റൂമുക്കുള്ള ഒരേ സറക്കി വിളറത്. അല്ല പടിയാള് ഇറങ്ങുന്ന നേരം വിളറത്. അല്ല ഒരു ചിന്ന പടിയിൽ ഇറങ്ങുന്ന നേരത്തിൽ വിളുന്ന് കാലുടഞ്ഞു പോച്ച്, സറക്കി ഇടുപ്പടഞ്ഞു പോച്ച്. ഇപ്പിപ്പെട്ടവകൾ നിൽക്കറാറ് വെറും ചൊല്ലുവാറ് എനക്ക് താൻ ഒരേ ഇത് നടക്കരുത് എന്ന് ചൊല്ലുവാറ്. എനിക്ക് എന്നമോ എനിക്ക് നടക്ക പോകുന്നുണ്ട് എനിക്ക് തെരഞ്ഞതെന്ന് ചൊല്ലുവാറ്. നമുക്ക് എന്നമോ ശരിയാ നമുക്ക് നമ്മുടെ വാഴ്ക്കയിലെ ഇത് നമുക്ക് വേറെ എന്നെ ശൈവം ആണ്ടവരുടെ ശോധന ഇതെന്താണ് ആണ്ടവർ ചോദിക്കിറാരോ തെരിയാത് പടിയിൽ സറക്കി വിളുന്ന ആണ്ടവർ ചോദിക്കിറാർ. ഇവിടെ ഒരു പെളിയാന കാര്യങ്ങൾ ആണ്ടവരുടെ തലമേലെ സുമത്ത് ഉറമ്പാരങ്ങൾ പടിയിലെ സറക്കി വിളുന്ന കാലുടിക്കുന്നത് ആണ്ടവരുടെ സിദ്ധമാ ശോധനയാ. എങ്ങളുടെ പിള്ളകളെ പടിയിലെ സറക്കി വിള വൈത്തൂർ പാഠത്തെ പഠിപ്പിപ്പോമാ നീ കൊണ്ടുവരാ. ഏഴാമത് ഹിസ്റ്ററി ഓഫ് സൂയിസൈഡ്സ് ആൻഡ് അൺനാച്ചുറൽ അൺടൈംലി ഡെത്ത്സ്. കുടുംബത്തിലെ ആരാഞ്ഞു പാർത്താൽ അങ്ങ് ചിലർ തൽക്കൊല ചെയ്ത് മരിച്ചു പോയപ്പാറുകൾ സൂയിസൈഡ്. തായിന്റെ തായ് തൽക്കൊല ചെയ്തതാം, പേറ്റിയും തൽക്കൊല ചെയ്തിരിക്കാൾ, അന്ത തായിനുടെ അക്കാവും തൽക്കൊല ചെയ്തത്, അവരുടെ ഇന്നൊരു മച്ചാളിരിക്ക അവരും തൽക്കൊലയാം. അല്ലത് വയത് വന്ന് നിറവുള്ള നാട്കളായി മരിക്കാമൽ കാലത്തുക്ക് മുന്നാൽ മരിപ്പത്. Dying before your time. അപ്പ ഇപ്പിപ്പെട്ടവരൾ ഇതുക്കുള്ള ഇരിക്കുന്ന എന്നെ പേശുപാറുകൾ ജീവിച്ച എന്നെ പ്രിയോസനം എന്നാ സെത്ത എന്റെ ശരീരത്തിക്ക് ശരീരത്തെ ഇന്ന ചെയ്യണമാ നിങ്ങൾ എന്റെ ശവത്തെ ഉപ്പിടി എടുക്ക വേണമാ ഇന്നാർക്ക് പക്കത്തുള്ള താക്ക വേണമാ ശീത സ്പീസുകളെല്ലാം ശവമും ശവക്കാലയും. ജീവിക്കുന്നത് ഇവിടെ സെറ്റാൽ നല്ലത് എപ്പടി ചൊല്ലുവാറ്റ്. ആനാളും ആണ്ടവർ ഇവകളിൽ ഇരുന്ന് നമുക്ക് വിടുതൽ കൊടുക്ക. അവർ താമേ വഴിയെ തിരഞ്ഞാൽ അവർ നമുക്കായി ശാപമാനാർ. ആകയാൽ നാങ്ങൾ അവരുടെ വഴിയിൻപടി മുതലാവത് വി മസ്റ്റ് റിപ്പന്റ് ഇപ്പടി പേശുന്ന കാര്യങ്ങൾ മനം തുരുമ്പ വേണ്ടും. അടുത്തതാണ് റിവോക്ക് അത് ഉടയ്ക്ക വേണ്ടും യേശു നാമത്തിലെ. അടുത്തതാണ് റീപ്ലേസ് അതാവത് അത് സ്വന്ത വാർത്തയ്ക്ക് പതിലാക ശരിയാണ് വാർത്തയെ ചെലവൻ. നാം ചെത്തുപോനാൻ നല്ല മണി ചൊല്ലിയിരുന്നാൽ നാം സാവാമൽ പിളച്ചിരുന്ന് കത്തരുടെ ശൈലികളെ വിവരിപ്പേനെന്ന് ചൊല്ലവണം. ഉദാഹരണമാക ചൊല്ലുകേ ചില നേരങ്ങളിലെ ചില തവിർക്കപ്പെട്ട പൊരുൾകൾ മോതിരങ്ങൾ ചെയ്യപ്പെട്ട മാലയിലെ ചെയ്യപ്പെട്ട ഉരുവങ്ങൾ കാതിലെ പോട്ടിരിക്കുന്ന ചില കുറിപ്പാണ് ഉരുവങ്ങൾ തേവരുകളെ ഒപ്പാക അല്ലത് ഏതോ ഒരു കാര്യം അവ ആശീർവാദമായി ഇരിക്കുമെന്ന് ചില ശാസ്ത്രകാരോ യാരോ സ്വർണ്ണർ പടിയാലേ അവർ അത് ചെയ്തു കൊള്ളുകിറാർ. എതിനാലേ അവർ ശാപത്തുക്കുള്ളാകുകൾ. ഇവകളെ ദേവൻ അറുവറുപ്പാണ് പൊരുക്കളാക എണ്ണുകാർ. യൂദാ 23:23 ഇവനമായി ദേവൻ കുറിപ്പിടുകാർ. മാംസത്താൽ കറിപ്പെട്ടിരിക്കുന്ന വസ്ത്രത്തെയും വെറുത്ത് തഴുങ്ങൾ. മാംസത്താൽ കറിപ്പെട്ടിരിക്കുന്ന വസ്ത്രത്തെയും വെറുത്ത് തഴുങ്ങൾ. യാത്രാഹാം 23:32 അവർകളോടും അവർ തേവരുകളോടും നീ ഉടൻപടിക്കെ പണ്ണാതിരുപ്പായാക. ഇതോ രക്ഷിപ്പുക്കുള്ളാക ഇല്ലാത്തവരുകളെ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തത്തിൻ വല്ലമയിനാലേ ദേവനുടെ രാജ്യത്തുക്കുള്ളേ കൊണ്ടുവരപ്പെട്ട് അവരുടെ രക്തത്തിനാലേ കഴുവപ്പെടാതെ വിശ്വാസികളെ തിരുമണം മുടിക്കുമ്പോഴത് അവരെ മറ്റുമല്ല അവർ വണങ്ങും തേവരുകളെയും അന്ത സഹോദരൻ സഹോദരിയോ തിരുമണം മുടിക്കിറാർ. അതാവത് ഒപ്പന്തം പണുകിറാർ. അതുതാണ് ഇതിലെ പോടപ്പെട്ടിരിക്കുന്നത്. നോട്ട് ഓൺലി യു മാരി ദം, നോട്ട് ഓൺലി യു ഹാവ് എ കവനന്റ് വിത്ത് ദ മാൻ ബട്ട് വിത്ത് ദ ഗോഡ്സ് ഓൾസോ. അവരെ മറ്റും അന്ത വിവാഹത്തോട് ഒപ്പന്തം പണവില്ല അന്ത കണവനെയോ മനവിയോ അന്ത തേവരുകളെയും ഒപ്പന്തം പണുകിറീർ. ഇത് ശാപമായി മാറും. சாபமாய் மாறும். அடுத்ததாக பிசாசின் ஊழியர்களிடத்தில் இருந்து வரும் சாபங்கள். சர்வன்ஸ் ஆஃப் சைட்டன், மந்திரக்காரர், பௌசாரிமார், இன்னும் பலர் சாஸ்திரக்காரர்கள் விளங்குதா? சாத்தான் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. அவன் முரட்டாட்டம் பண்ணின தூதன் பரலோகத்தில் இருந்து தள்ளப்பட்டான். அவனோடு பல தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். சாத்தான் ஒருவன், அவனோடு தள்ளப்பட்ட தூதர்கள் எல்லாரும் அசுத்தாவிகள், டீமன்ஸ் சொல்வான். வெளிப்படையாகமும் 12:9 அவன் ஒரு ஒரு பழைய பாம்பு என்று சொல்லி கூறப்படுகிறான். பழைய பாம்பு. வெளிப்படையாக 12:9, உலகம் அனைத்தும் மோசம் போக்கிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பாத்தீங்களா, அதை சேர்ந்த தூதர்கள், அதுதான் அசுத்தாவிகள், சாத்தான் ஒருவன். ஓகே, விளங்குது. அப்ப பழைய பாம்பு, எந்த பழைய பாம்பு? ஏதேனில் இருந்து வஞ்சித்தது. பாத்தீங்களா, பாத்தீங்களா, ரைட். அப்ப உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்று போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:2 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்குள்ளே இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவி என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய நச்சைக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ளே மனதிலே இருந்து அவன் இப்பொழுது கிரியை செய்யும் சிலவள அவங்களுக்குள்ளே இருக்கிறான், கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கே தெரிகிறதில்லை தாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு வல்லமையிலே ஆட்டப்படுகிறார்கள் என்று சொல்லி. தேவனாத்மாவும் அவர்கள் அறியார்கள். அநேகம் பேர் இன்றைக்கு தாங்களாகவே தங்களது பிழையான வாழ்க்கையினாலே அசுத்தாவிகளினுடைய தாக்கத்துக்குள்ளாக வருவதற்கு கதவுகளை திறந்து கொள்கிறார்கள். இன்னும் சிலர் சாத்தானினுடைய வல்லமையை விரும்பி அவனை நாடுகிறார்கள். பலர் இதில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அனுப்பிய பொழுது அவர் கண்டிப்பாய் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார், நீங்கள் போய் நற்செய்தி அறிவியுங்கள், வியாதிகளை குணமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். அவர் திரும்பி வந்து சொன்னார், ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே பிசாசுகளும் எங்களை கீழ்படுகின்றன என்று சொல்லி. அவர் என்ன சொன்னார், Luke 10:17-19, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவர் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொன்னார். சர்ப்பங்களும் தேள்களும் பிசாசும் எல்லா அசுத்தாவிகளும் அவன் பொதுவாக உபயோகிக்கும் முக்கியமாக உபயோகிக்கும் ஆயுதம் வஞ்சிப்பு, டிசெப்ஷன். நடக்கிற காரியம் இன்னதென்று தெரியாமல் ஜனங்கள் அதை செய்து விடுவார்கள். களவோ என்னவோ என்ன காரியமோ அல்லது ஏதோ ஒரு பாவமோ மயக்கத்தில் இருக்கிற நிலையிலே இருப்பார்கள். சாத்தானின் ஊழியர்களாலே வரும் சாபங்களுக்குள்ளே பெலையாம் என்கிற சூனியக்காரன், அவனை திக்கதரிசி என்று போடப்பட்டிருக்கிறது. இஸ் எ டிவைன் who practices, is a person who practices divination. அதாவது பிழையான வழியிலே சாஸ்திரம் பார்க்குற மாதிரி காரியங்களை அறிந்து ஜனங்களுக்கு சொல்லுவது, அதனாலே சம்பாதிப்பது. அவன் தான் பிழையாம். அவன் தேவனுடைய திக்கதரிசியா இல்ல. கர்த்தர் யாரோடும் பேசலாம், அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்ப இவன் வந்து பாலாக் என்கிற ராஜாவால் பணத்துக்கு இஸ்ரவேல் ஜனத்தை வந்து சபிக்கும்படிக்கு அழைக்கப்படுகிறான். ஆண்டு வச்சு நான் நீ போகக்கூடாதுண்டு. ஆனால் இவன் போனான். இவனுக்கு விருப்பம் அங்கே போய் அவனுடைய காசையும் உடுப்புடவைகளையும் கண்ட உடனே ஆண்டு வச்சுனார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீ அவர்களை சபிக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் இவன் போய் சபிக்க வாயெடுத்தோன்னால் ஆசீர்வாதமாக வந்தது. ஒரு தடவை இன்னொரு இடத்தை போயிட்டு அவர்களை சபிக்க வாயெடுத்தோன்னு வாயால் ஆசீர்வாத வார்த்தைகள் வந்தது. இதுல நாங்க முக்கியமாக அறிய வேணும் என்ன, சாப வார்த்தைகள் நிச்சயம் பாலிக்கும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகையினாலே தான் பிழையாமை சாப வார்த்தைகளை சொல்ல தேவன் விடவில்லை. உபாகமம் 23:5, உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு அனுக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அந்த சாபத்தை பாத்தீங்களா? அப்ப சாப வார்த்தைகள் அது மெய்யானதே, அது பலிக்கும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆனால் இன்றைக்கு அகல் அதை பற்றி அவ்வளவாக அக்கறை கொள்கிறதில்லை. ஆனால் தேவன் அது உண்மை என்று அறிந்திருந்தார். அதனாலே தான் அவனை சபிக்க அவர் விடவில்லை. They're not just empty words. God knew that they had power. தேவன் இன்னும் மாறவில்லை. அவர் தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக இடப்பட்ட சாபங்களை குறித்து அக்கறையற்றவராக இருக்கிறது அல்ல. இல்லை இல்லை. ஆனால் உண்மையை சொல்ல போனால் பிசாசுக்கு அல்லது அவனுடைய ஊழியருக்கு வல்லமை இருந்தாலும் தேவன் தம்முடைய ஊழியர்களுக்கும் அதாவது தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை விட மேலதிகமான சர்வாதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதிகாரம் கொடுக்கிறார். வேத புத்தகத்திலே பல இடங்களிலே சாத்தானின் ஊழியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் தேவனுடைய ஊழியர்களை எச்சரிக்க நமக்கு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஊழியர்கள் மேல் பலர் இந்த நாளிகளிலே சாபம் போடுகிறார்கள். சில வேளையிலே சபையிலே போடுகிறார்கள். சபையிலே இருக்க குடும்பங்கள் அல்லது விட்டு போன குடும்பங்கள் அல்லது இன்னும் வேற யாரு இந்த ஊழியம் சரிவரக்கூடாது, இவர் என்ன இவர் அது இதென்று சொல்லி தாரமாறாக வார்த்தைகளை பேசுகிறார்கள். எசேக்கியேல் 13:17-20 இதிலே தேவன் பழையான கள்ளத்திக்க தரிசிகளையும் பிசாசினுடைய ஊழியர்களையும் கண்டிக்கிறார். எசேக்கியேல் 13:17-20 மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீக்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீக்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து. தணுவலைகள் என்றால் என்ன? கயிறு கட்டுறது கையிலே, அதான் அது தணுவலைகள் என்று சொன்னால் நூல் கட்டுறது, கயிறு முடிச்சு போடுறது. தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ, தலையணையிலையும் ஏதோ செய்கிறாங்க. நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ? சாகத்தகாத ஆத்துமாக்களை கொல்வதற்கும் உயிரோடே இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமா நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதுனாலே சில சிறங்கை வாக்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்குவீர்களோ என்று ஆண்டவர் உரைக்கிறார். கச்சராய ஆண்டவர், அதாவது அப்ப துண்டுகளுக்கு சின்ன 5 ரூபாய் கொடுத்தா சரி, சிவனியம் 15 ரூபாய் கொடுத்தா சரி, ஒரு ஆளுக்கு செய்து போடும் சீனியோ ஓரி கெடுத்து அந்த குடும்பத்தை அல்ல அந்த குடும்பத்தை பிரித்து அல்லது அந்த வாலிப பண்ணி இன்னும் ஒரு சோகரோட ஓட பண்ணி ஏதோ ஒரு மனத்தை தெளித்து சென்றாக அவளை அதை கிட்ட போய் மணந்தோட சரி. இவர்கள் தப்ப முடியாது. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தனவலைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களில் இருந்து பிடுங்கி கழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி, பிரைஸ் காட், உங்கள் தலையணிகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். என் ஜனத்தை, ஹல்லேலூயா, அவர்களின் வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இறார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எப்படியாய் ஜனத்தை வேட்டையாடுகிறார்கள், அதையும் இதையும் கட்டி மனுஷன் ஏற்கனவே கட்டுக்களுக்குள்ளே கிடக்கிறான், இன்னும் சேர்ந்து தன்னை கட்டுகிறான். அருமையான சகோதரே, உன்னிலையும் எத்தனை கட்டுக்கள் கிடக்கிறது? உன் சரீரத்தை பார், கையிலே இருக்கிறதா, இடுப்பிலே இருக்கிறதா, தொடையிலே இருக்கிறதா? அபாயம் உன் கழுத்திலே இருக்கிறதா? அதற்கு பார். பிலியாம் இட்ட சாபம் ஆசீர்வாத வார்த்தைகளாய் மாறியது. இதற்காக தேவன் இப்படியாய் அதை மாற்றினார். ஏன் தேவன் அக்கறை கொண்டிருந்தார் தம் ஜனங்கள் மேல்? முதலாவதாக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர்கள் முன்னேறி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். இரண்டாவதாக, அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே வழிநடத்தப்பட்டு பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டார்கள். மூன்றாவதாக, அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ஒரு சந்ததியாக தேவனுடைய வழிகாட்டிகளாலே வழிநடத்தப்பட்டார்கள். நான்காவதாக, அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே. மெய்யாகவே இந்த ஐக்கியத்தை ஏழாகமம் 24:5-6 பிலேயாமே அவன் கூறியிருக்கிறான். அவர்களுக்கு இருந்த ஐக்கியத்தை, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்றெல்லாம் அதிலே வர்ணித்திருக்கிறான். ஐந்தாவதாக, எதற்காக தேவன் இதை அந்த சாப வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கினார்? அவர்கள் தங்களுக்குள்ளா இருந்த முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை, பாவிகளை, தேவனுடைய வார்த்தை கீழ்படியாதவர்களை அகற்றினார்கள். எண்ணாகமம் 26:63-65 உள்ள வசனங்களிலே அதை நாங்கள் வாசிக்கிறோம். அவர்கள் கலந்திருக்கவில்லை. பாவம் செய்கிறவர்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், தேவனுடைய வழியிலே நடக்காதவர்கள், இவர்கள் அனைவரையும் தங்களது அந்த சபை கூடுதலில் இருந்து விலக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே மாறாய் நடக்கிறது. ஒரு ஆத்துமம் நீங்கள் எப்படி தள்ளுவீர்கள் என்று இயேசுவை விட அவர்கள் அக்கறை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். நான் ஒரு சகோதரனுக்கு எழுதியிருக்கிறேன் கடிதம். நீங்கள் ஆத்துமம் ஆத்துமம் என்றீர்கள். நான் நினைக்கிறேன் உங்களை இயேசுக்கு பதிலாக பிதா அனுப்பியிருக்க வேண்டும் உலகத்திலே. நான் நினைக்கிறேன் நீங்கள் பிலாத்துவினிடத்திலே கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு, கொஞ்சம் எனக்கு நேரம் தாங்கள் என்று ஓடி போய் யூதாசை போய் அவனை பேசி கதைச்சு அவனை சாகாம நிப்பாட்டி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறேன். உங்களுடைய அக்கறை போலி, அவ்வளவுதான். ஒரு ரெண்டு மிலை இன்றைக்கு சபையானது மாற வேண்டும். சபையானது தேவனுடைய திட்டத்தை நோக்கி நடக்க வேண்டும். சபையானது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிய வேண்டும். ஐக்கியமாக இருக்க வேண்டும். சபையிலே கிறிஸ்தவர்கள் தேவனுடைய திட்டத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் உள்ளே இருக்கிற பாவங்களை அகற்ற வேண்டும். முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை அவர்கள் கண்டித்து சரியாக அந்த சபையிலே ஐக்கியத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இருந்தால் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்தது போல கிறிஸ்தவ சபைக்கும் விரோதமாக வரும் எல்லா சாபங்களில் இருந்தும் தேவன் காத்துக் கொள்வார் நிச்சயமாக. ஆனால் இதை செய்யாத பொழுது நாங்களும் மற்றவர்களுடைய சாப வார்த்தைகளுக்குள்ளாக வர நிறைய இடமுண்டு. சாத்தான் பிலேயாமின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க அவன் எடுத்த நடவடிக்கையை தேவன் முறியடித்தார். அதோடு நிற்காமல் சாத்தான் என்ன செய்தான்? வேறு ஒரு வழியை நாடினான். பிலேயாமின் மூலமாக அவன் பாலாக்குக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தான், உன்னுடைய பெண்களை அவர்களுக்கு கொடு. அவர்கள் கலப்பு திருமணம் செய்கிற பொழுது தேவனுக்கு கோபம் உண்டாகி ஜனங்களே தங்களை தாங்களே சாபத்துக்குள்ளாய் போட்டு விடுவார்கள். அப்பொழுது உன் காரியம் பாக்கியம் என்று சொன்னான். இதை எண்ணாகமம் 31:14 நாங்கள் வாசிக்கலாம். பிலேயாமின் திட்டம் இப்படியா இருந்தது, சாத்தான் அவனுக்கு கூட நடத்தினான். எஸ், அப்ப ஒன்று இல்லாட்டி இன்னொரு வழியை நாடும் பிசாசு. நாங்கள் மிகவும் எச்சரிப்பாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 10:8
இதே காரியத்தை புதிய பாட்டிலே உள்ள விசுவாசிகளுக்காக தேவன் எச்சரிக்கிறார். இரண்டாவது பேதுரு 2:15-16 மறுபடியும் எச்சரிக்கிறார். யூதா 11 எச்சரிக்கிறார். வெளிப்படையாகமும் 2:16 எச்சரிக்கிறார். புதிய பாட்டிலே ஜீவிக்கும் நமக்கு. ஆகையால் இந்த கீழ்ப்படிவான ஜீவியத்துக்குள்ளே ஜீவிக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் நாங்கள் நடந்து தேவனுடைய திட்டத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். அவ்வேளையிலே தேவன் நம்மை சகல இந்த சாபங்களிலே பிசாசுடைய ஊழியர்களின் மற்றொரு மூலமாய் வரும் சாபங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்வார். ஆனால் கட்டுப்பாட்டுக்கு அடங்காத, சபையின் அதிகாரத்துக்கு அடங்காத, இன்னும் கீழ்ப்படியாமல் ஒன்று சேர்ந்து ஐக்கியமாய் வாழாத கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட சாபங்களுக்கு அவர்கள் ஆளாவார்கள். பாதுகாப்பை அவர்கள் தாங்களே உடைத்து போடுகிறார்கள். பாதுகாப்பு. அடுத்ததாக மாமிச பிரகாரமான பேச்சுக்கள். மாமிச பிரகாரமான வார்த்தைகள் கிறிஸ்தவர்களால், மிக முக்கியமாக கிறிஸ்தவ சகோதரர்கள் ஆகிய சகோதரர்கள் எனப்படுகிறவர்களாலே இந்த சாபம் நமக்கு வரலாம். ஏனென்றால் மாம்ச பிரகாரமாக அவர்கள் பேசுகிறதுனால். யாக்கோபு 3:14-15 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களே, ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்மஸ்வாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இஸ் டிமானிக். மாம்ச பிரகாரமான பேச்சுக்களை நாங்கள் மற்றவர்களுக்கு எதிராக பேசும் பொழுது அசுத்தாவிகள் அதுக்கு பின்னாலே கிரியை செய்து அந்த சாபத்தை அவை கொண்டு வருகின்றன. யாருக்கு விரோதமாய் கூறப்படுகிறதோ, ஆகையால் பிசாசுடைய ஊழியர்களால் வரும் சாபம் ஒன்றிருக்கிறது. ஆனால் இங்கு தேவனுடைய பிள்ளைகளாலே மாமிச பிரகாரமான பேச்சுக்களை அவர்கள் பேசும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக அவை நமக்கு வந்து பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 Corinthians 3:1 மேலும் சகோதரர்களே, நான் உங்களை ஆவிக்குரியவர்களென்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இதோ மாம்சத்துக்குரியவர்களாக அந்த கொரிந்து சபையிலே சிலர் நடந்து கொண்டார்கள். மாமிச பிரகாரமான ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டிருந்தும் மாமிச பிரகாரமாக பேசினார்கள். ஏனென்றால் 3 பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். மனுஷ மார்க்கம் என்று சாதாரண இயற்கையாக மனுஷர்களைப் போல. ஆனால் இயற்கையான ஒரு மனுஷன் தான் பாவிங்கிறதை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து வந்து வந்து சரணாகதி அடைந்து அவராலே பாவ மன்னிப்பு பெற்றால் அவன் புதிய சிருஷ்டியாகிறான். பழைய ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனால் அப்படி இருந்தாலும் நாங்கள் மாமிசத்துக்குரிய பிரகாரமாய் பேசி அதிர்மரமாய் நடக்கிற பொழுது நாங்கள் பிசாசுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து இப்படிப்பட்டதான சாபங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு வர காரணர்களாக இருக்கிறோம். யூதாவினுடைய புத்தகம் 16:19-9 இப்படிப்பட்டதான மாம்சத்துக்குரியவர்கள் சபையிலும் இருக்கிறார்கள் என்பதை ஆவியானவர் வெளிப்படையாக கூறுகிறார். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் உரமா பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக மோஸ்துதி செய்வார்கள். தங்களது சுய நலத்துக்காக மோஸ்துதி செய்வார்கள். சும்மா கண்ட ஹலோ சிஸ்டர், ஹவ் ஆர் யூ, ஹவ் பிரதர், ஹவ் ஆர் யூ, சும்மா பின்னாலே குத்துவார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்க இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்மஸ்வாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. ஜென்மஸ்வாவத்தார், அப்ப இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல சபையில இருக்கிறார்கள். ஆனால் என்ன சுவாபம் அவர்களுக்கு இருக்கிறது? ஜென்மஸ்வாபம், ஆதாமின் சுவாபம். ஆனால் புதிய சிருஷ்டி, அதாவது தேவனுடைய பிள்ளைக்கு என்ன சுவாபம்? தேவஸ்வாபம், கிறிஸ்துவின் சுவாபம் கிடைத்திருக்கிறது. என்றால் அவருடைய வித்தினாலே பிறந்ததினால் பழையவைகள் ஒழிந்து போயின. எல்லாம் புதிதாகினேன். அப்படியானால் எப்படி ஒரு புதிய சிருஷ்டி, அதாவது ரட்சிப்படைந்த ஒரு சகோதரன் சகோதரி மாமிசத்துக்குரிய பிரகாரமாக இந்த குறைந்த சபையில் இருக்கிறவர்களைப் போல நடக்க முடியும்? நடக்கலாம். மனதிலே மாம்ச பிரகாரமான காரியங்களை சிந்தித்து இடம் கொடுத்து அதன்படி நடக்கலாம். பிள்ளை இப்படிப்பட்ட மாமிச பிரகாரமான பேச்சுக்கள் காரியங்களை நடத்துகிறதுனாலே அதன் மூலம் மற்றவர்களுக்கு சாபத்தை நாங்கள் கொண்டு வரலாம். முதலாம் கொரிந்தியர் இந்த மூன்றாம் அதிகாரத்திலும் வாசிக்கப்பட்டவையும், அடுத்ததாக இப்பொழுது கடைசியாக யூதா 16 வசனம், 19 வசனம் இவைகளில் இருந்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சில மனிதர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சபையிலே இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இப்பொழுது கடைசியாக யூதா 16 வசனம், 19 வசனம் இவைகளில் இருந்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சில மனிதர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சபையிலே இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், மாமிச பிரகாரமாக ஜென்மஸ்வாபத்தோடு, ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களை போல இருக்கிறார்கள். அவர்கள் ஆவிக்குரிய ஒரு போர்வையிலே இருக்கிறார்கள். அதே நேரத்திலே அவர்களது ஆத்மா, அவருடைய ஆவி தேவனோடு இணைக்கப்பட்டதா இல்லை. விசுவாசிகள் என்று தங்களை வெளியாக்களுக்கு சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் அவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். நான் செய்வது சரி, இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் சரி, நான் மாறமாட்டேன் என்று அடம்பிடிக்கிறவர்கள். இவர்கள் தேவனோடும் ஐக்கியமில்லை, தேவனுடைய ஜனத்தோடும் ஐக்கியமற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆவிக்குரிய உண்மை இருதயத்திலே வெளிப்படுகிறதில்லை, வெளிப்படுத்துதல் கிடைக்கிறதில்லை. இவர்களுடைய பிடிவாத தன்மை தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் சபையிலே பெரிய விபரீதங்களையும் ஏற்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளையும் துக்கத்துக்குள்ளாய் போடுகிறார்கள். இதைத்தான் யாக்கோபு 3:15 வசனத்திலே இப்படிப்பட்டதான காரியம் பேய்த்தனத்துக்கு அடுத்ததான் இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. டெமானிக், அது பிசாசுகளிடத்திலே இருந்து வருகிற காரியமாயிருக்கிறது. யாராவது முரட்டாட்டம் பண்ண ஆரம்பித்தால் அவர்களுடைய ஐக்கியம் தேவனோடு அறுபட்டு போயிருக்கிறது என்பதை அறிவோம். உறவல்ல, ஐக்கியம், ஃபெலோஷிப், நாட் ரிலேஷன்ஷிப், ஐக்கியம். இவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறதுனாலே ஒரு சூனியத்தின் ஆவி இவர்களுக்கு பின்னால் கிரிய செய்து அவர்களை அந்த வழியிலே போக பண்ணுகிறதே, அல்லது மந்திரவாத ஆவி. அதனால் தான் அவர்கள் அடம்பிடிக்கிறார்கள். இதையே குறிப்பாக யாக்கோபு அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததாய், அதாவது அசுத்தாவிகளுக்கு அடுத்ததாய் இருக்கிறது என்பதை 3:15 வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். யாக்கோபு 4:11 வசனம், சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறான், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். இதோ ஒருவருக்கு விரோதமாய் ஒருவன் குற்றப்படுத்தாதிருங்கள். 5:15, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களேயானால் அழிவீர்கள். 5:15 கலாத்தியர், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களேயானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அழிக்கப்படாதபடிக்கு சாபம் பாருங்க, எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாமிசம் நம்முடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றாதிருப்போம். ஆவிக்கேற்றபடி உள்ளான மனுஷனின்படி நடந்து கொண்டால், உள்ளான மனுஷனின்படி அவன் தேவ சுபாவத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டான். அப்ப இப்படிப்பட்ட பிழையான பேச்சுக்கள், மாம்ச பிரதானமான பேச்சுக்களால் மற்ற சகோதரர்களுக்கு நாம் சாபத்தை கொண்டு வரலாம். மற்ற கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் யாருக்கோ ஒவ்வொரு பிழையான மனிதர்கள் பேசும் வார்த்தைக்காக அந்த நாளிலே அவர்கள் கணக்கு வைப்பார்கள் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 12:36, எவ்ரி ஐடில் ஸ்பீச், காசிப், ஆவலாதி அவதோறு இல்லையா. இதற்காக கணக்கு நாம் உபயோகிப்போம் என்று இயேசு திட்டம் தெளிவுமாய் கூறியிருக்கிறார். மற்ற 7:2 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்க மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களை கலக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அங்காலையும் போது சாபம், நமக்கும் வருது சாபம். கலாத்திய 2:11 பவுல் நேருக்கு நேராய் பேதுருவை எதிர்த்தான். இதே ஒன்று நாங்கள் கவனிக்க வேண்டும். பவுல் போய் மற்றவர்களிடத்திலே சொல்லவில்லை, நேரடியாக அவனுக்கு முகத்திலே எதிர்த்தான். ஏன்? பேதுரு சிலப்படையான காரியம் செய்தபடியால். நீதிபதிகள் 27:5 கூறுகிறது, மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையாக கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிலர் மிகுந்த அன்பு மிகுந்த இதனாலே ஒன்றும் பேச மாட்டேனும், என்ன செய்யற எப்படியா சொல்ல முடியாமல் இருக்கு. அவங்களுக்கு அந்த நட்பு உடைஞ்சிருமெண்ட இது அல்லது அவங்க கோவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்கிறது வெளிப்படையாக கடிந்து கொள்கிறது நல்லது. அப்போ நாங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாது இருக்க வேண்டும். பழையான காரியங்களை விரோதமாய் பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் மெய்யாக ஒரு காரியம் பழைவிட்டிருந்தாலும் விரோதமாக நாங்கள் பேசக்கூடாதாம். அதுதான் அந்த யாக்கோபு 4:11 கூறுகிறதே. அடுத்ததாக மாமிச பிரகாரமான ஜபங்கள். இன்றைக்கு சபைகளிலே பல மாமிச பிரகாரமான ஜபங்கள் பண்ணப்படுகின்றன, வேண்டுதல்கள். நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது. அருவறுப்பானது சொல்ற நேரத்தில் கொஞ்சம் கூண்டி கவனிக்க வேணும். நாங்கள் அபாமினேஷன் இருளின் காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அருவறுப்பாயிருக்கிறது என்று சொல்கிறார். இந்த அருவறுப்பான காரியங்களை புறஜாதியார் செய்கிறார்கள். நீங்களோ பரிசுத்தத்துக்கு என்று உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பரிசுத்தராயிருக்கிறீர்கள், அப்படியே இவ்வளவு செய்யாதுங்கிற அடிக்கடி பேசுவார் இல்லையா, அருவறுப்பு. சோ தீஸ் பிரேயர்ஸ் ஆர் அபாமினேஷன். அதாவது பிழையான இடத்துக்கு இந்த ஜபங்கள் போகிறதே. ஏன்? அவை மாமிச பிரகாரமான ஜபங்கள். மாமிச பிரகாரம் தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் ஜபிக்கிறதில்லை. That's why the abomination. ரோமர் 8:26-27 நமக்கு ஜபம் பண்ணுவது எப்படி என்று சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்கிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மூலம் தான் நாங்கள் தேவனோடு நாங்கள் தொடர்பு வைக்கிறோம். 6:18 சகல விதமான வேண்டுதல்களோடும் நாங்கள் பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்றும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் நினைக்கிறார்கள் ஜபிக்கிறதுக்கு அநேக வசனிப்புகளால் ஜபிக்க வேண்டும் என்று இல்லை. சிறிய ஜபங்களும் தேவனுக்கு உகந்ததாயிருக்கிறது, வல்லமை உள்ளதாயிருக்கிறது. மோசே ஜபித்தான், ஆண்டவரே தயவு செய்து அவளை குணமாக்கும். தன்னுடைய அக்காவை ஆண்டவர் குணமாக்கினார். அந்த தேவாலயத்துக்கு வந்த அந்த ஆயக்காரன் அவன் ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்கு இரக்கம் ஆயிரும். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டான். பேது தாழும் பொழுது சொன்னான், ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவர் அவன் கரத்தை பிடித்தார். சோ இப்படி குறுகிய ஜெபங்களும் வல்லமை உள்ள ஜெபங்களாக இருக்கிறது என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த மாமிச பிரகாரமான ஜெபங்கள் யாரால் பண்ணப்படுகிறது? இவர்கள் இரண்டு பிரிவை சேர்ந்ததாக இருக்கிறார்கள். ஒரு பிரிவு ஜெபம் பண்ணும் பொழுது யாருக்காய் ஜெபிக்கிறார்களோ அவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள் தேவனிடத்திலே. வேதம் சொல்கிறது வெளிப்படையாக 12:10 அவன் இரவும் பகலுமாக தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறான், பிசாசானவன். அவன் நாங்களும் மற்றவர்களை ஜெபத்திலே குற்றம் சாட்டக்கூடாது. ஆண்டவரே அவர் எனக்கு இதை செய்திருக்கிறார், அவர் இப்படி செய்திருக்கிறார், அவருக்கு இந்த துரோகம் பண்ணியிருக்கிறார், நீர் பார்த்தீர், இப்படியாக குற்றம் சாட்டக்கூடாது. ஏனென்றால் குற்றம் சாட்டும் பொழுது நாங்களும் பிசாசோடு சேர்ந்து கொண்டு அவருடைய தொழிலை செய்கிறோம். அடுத்த பிரிவு வந்து அவர்கள் யாருக்காக ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி வைக்க ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய சித்தம் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற அல்ல, யாருக்காக ஜெபிக்கிறார்களோ தங்களுடைய சித்தம், அதாவது ஒரு அதிகாரம், ஒரு அடக்குமுறை. ஒரு உதாரணமாக ஒரு தாய் ஜெபிக்கிறாள், என்னுடைய மகனுக்கு இந்த வேலை தான் கிடைக்க வேணும், கட்டாயம் என்னதான் போனாலும் இது கட்டாயம் கிடைக்க வேணும், அதுதான் எனக்கு விருப்பம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அவனிடம் சொல்றாள், நீ இதை இந்த வேலை தான் நீ கட்டாயம் எடுக்க வேணும். அல்லது ஒரு சகோதரி ஜெபம் பண்ணுகிறாள், நீ இந்நாளைத்தான் நீ திருமணம் முடிக்க வேணும், நான் அதுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அது என்னுடைய விசுவாசம் போச்சு. இப்படிப்பட்டதான ஜெபங்கள் தங்கள் தங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டுமாயா என்ற எண்ணத்தோடு ஜெபிக்கப்படுகிறதுனால் தேவன் அது அருவறுப்பாக மாறுகிறது, அது தேவனண்டை போய் சேர்கிறதில்லை. அப்படிப்பட்டதான ஜெபங்களை பிசாசானவன் இலகுவாக எடுத்து தன்னுடைய காரியங்களை நடப்பித்துக் கொள்வான். தன்னுடைய காரியங்களை சில நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய ஜெப வேலைகளை தவிர்த்து கவலையினமாக அல்லது வேத படிப்பு இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு சோர்வு வரலாம், எங்களுக்கு ஒரு ஒரு கன நித்திரையின் ஆவி எங்களை தாக்கலாம், ஒரு கண்மூடி நித்திரை வர மாதிரி வேதம் படிக்க விருப்பமில்லை, இப்படியா ஒரு 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 தாழ்வு மனப்பான்மையிலே சில நாட்களுக்கு அப்படி தெரியலாம். ஆனால் மெய்யாகவே வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டு தியானித்துக் கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் வேளையிலே அப்படியான நாட்களுக்குள்ளே சோர்வுகளும் ஆவியிலே ஒரு ஒரு திருப்தியற்ற நிலைமையும் அல்லது ஒரு துக்கமான நிலைமையும் வந்தால் சில வேளைகளிலே மற்ற எங்களோடு கோபமாக இருக்கிற சில சகோதரர்கள் வேறு கிறிஸ்தவர்கள் அவர்கள் எங்களுக்கு எதிராக பேசும் அந்த விரோதமாய் பேசும் அந்த வார்த்தைகள் அவைகளை அசுத்தாவிகள் உபயோகித்து அவ்விதமான ஒரு நிலைமையை நமக்கு கொண்டு வருகின்றன. அப்படியா இருக்கும் வகையினாலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நம்மையும் நம்முடைய ஜெபத்திலே எவ்விதமாக யாராலும் பேசப்பட்டாலும் எந்த விதமான சாப வார்த்தைகள் அல்லது விரோதமான வார்த்தைகள் எனக்கும் குடும்பத்துக்கு வரவா அவைகளை அந்த வார்த்தைகளின் வல்லமை இயேசுவின் நாமத்திலே உண்டாக்குகிறேன், இதற்கு பின்னால் இருந்து கிரிய செய்கிற அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்துடனே கட்டுகிறேன் என்று சொல்லி அவைகளை நாம் நிர்மூலமாக்குவேன். இவை யாவும் ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கும் காரியங்கள். இயேசு நமக்கு சொல்லிக்கால் புலவத்தை எதை கட்டுவீர்களோ அது பல்லவத்தை கட்டப்பட்டிருக்கும். அப்ப அந்த காரியத்தை நாங்கள் உபயோகிக்காவிட்டால் தேவன் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. God is not going to do that. அவர் கட்ட மாட்டார். அவர் நீங்கள் கட்டுவீர்களோ. இந்த இரண்டு பகுதிகளையும் முதலாவது குற்றச்சாட்டு ஜெபத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இதிலே ஒரு சம்பவத்தை நாங்கள் உதாரணமாய் கவனிப்போம். சிலர் மாமிச பிரகாரமாய் நடந்து கொள்வதனாலே நிச்சயமாய் சபையிலே ஒரு பிரிவினை உண்டாகும். இந்த காரியத்திலே ஜோன்ஸ் என்கிற ஒரு மேய்ப்பர் பாஸ்டர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் தன்னுடைய மனைவி சகோதரன் வில்லியம்ஸோடு பிழையான வழி வகையிலே நடந்து ஒரு பிழையான ஒரு உறவு அவரோட வைத்திருக்கிறார் இந்த பாஸ்டரின் மனைவி. இந்த பாஸ்டர் உடனே என்ன செய்கிறார், அவருடைய மனைவியை விவாகரத்து பண்ணுகிறார். அது மட்டுமல்ல சௌதன் வில்லியம்ஸை அவர் சபையில் இருந்து விலக்குகிறார். சௌதன் வில்லியம்ஸ் அவர் என்ன செய்கிறார், அவருடைய குற்றச்சாட்டை அதாவது வெபச்சார குற்றச்சாட்டை மறுக்கிறார். அவர் சொல்கிறார், இது அநீதியான குற்றச்சாட்டு, எனக்கு நான் ஏற்க தயாரல்ல. அவர் இப்படியாய் பேசி சபைக்குள்ளேயும் அநேகம் சகோதரர்களை தண்ட பக்கம் சேர்த்துக் கொள்கிறார். உடனடியாக சபையிலே பிரிவினை உண்டாகிறது. அவர் பிரிந்து போகும் நேரத்திலே அந்த குடும்பங்களும் அவரோடு பிரிந்து போய் ஒரு புதிய ஒரு சபையை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இங்கே இந்த பழைய சபைக்கும் பாஸ்டர் ஜோன்ஸுடைய சபைக்கும் சகோதரன் வில்லியம்ஸ் பிரிந்து போனவர் அவருடைய புதிதாக தொடங்கப்பட்ட இந்த சபைக்கும் வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எதனாலே இந்த பிரிவினாலும் முக்கியமாக சபையிலே இருக்கிற அந்த காசு பிரிக்கப்பட வேண்டும் என்றே. ஒரு வருஷம் கழிந்த பின் பாஸ்டர் ஜோன்ஸ் அந்த விவாகரத்து பண்ணியவர் அவர் மறுபடியும் திருமணமாகிறார். இதை கண்டதும் சகோதரன் வில்லியம்ஸும் அவருடைய கூட்டத்தாரும் சபையினரும் பிரிந்து போனவர்கள், இது வேதத்துக்கு ஒத்த காரியம் அல்ல, இப்படியாக ஒரு விவாகரத்து பண்ணிவிட்டு ஒரு ஊழியக்காரன் மெய்ப்பன் மறுபடியும் திருமணம் முடிக்க முடியாது என்று சொல்லி குற்றம் சாட்டினார்கள். அது மட்டுமல்ல, சகோதரன் வில்லியம்ஸும் அவருடைய கூட்டத்தாரும் ஒரு விசேஷித்த ஜப கூட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்து தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர் மேல் வந்து இறங்கும்படிக்கு ஜபிக்கிறார்கள். அடுத்த 2 வருடங்களிலே பாஸ்டர் ஜோன்சனுடைய புதிய மனைவி, அவள் 2 தடவை கர்ப்பவதியாகிறாள். ஆனால் ஒவ்வொரு தடவையிலும் ஒரு சில மாதங்கள் கழிந்த பின் அவளுக்கு கரைச்சிதைவு ஏற்படுகிறது. பிரசவ வைத்தியர் கைனகாலஜிஸ்ட் அவர் சோதித்து பார்த்ததும் எந்த விதமான ஒரு காரணமும் அங்கு காணப்படுகிறதில்லை. இதன் காரணம் நமக்கு தெரியும். சகோதரர் வில்லியம்ஸும் அவருடைய கூட்டத்தாரம் பண்ணின மாம்ச பிரகாரமான ஜபங்கள், அந்த காரியமே இந்த பாஸ்டர் ஜோன்ஸுடைய புதிய மனைவிக்கு இவற்றை ஏற்படுத்தியது. இதைத்தான் யாக்கோபு 3:15 வசனத்திலே பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கிறது. அது பூமிக்கு ஒத்ததாய் மாம்ச பிரகாரமானதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததாயும் இருக்கிறது. அப்ப நாங்கள் ஜபிக்கும் பொழுது எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை நாடி ஜபிக்க வேண்டும். யாருக்கும் தேவனுடைய சித்தம் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு வழங்குறதா, நம்முடைய விருப்பம் நிறைவேறும் என்று ஜபிக்கக்கூடாது. 2 பகுதியிலே டாமினேட்டிங் பிரேயர், அதிகாரம் செலுத்தும் ஜபம், அதாவது சொந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்று. முதல் பகுதியில் பார்த்தா குற்றச்சாட்டு. இதையும் ஒரு நாங்கள் ஒரு உதாரணத்தை கவனிப்போம். பாஸ்டர் ஜாக், அவருடைய பேர் மெய்ப்பன், என்னுடைய சகோதரன் இருக்கிறார். அவர் வந்து அவருக்கு உட்பட்டவர்களை அதிகாரம் செலுத்துகிறார். அவருடைய மனைவி இறந்து போய்விட்டால் அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை. அவர் தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளும் மெய்ப்பர்களாக வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவருடைய திட்டம், அவருடைய யோசனை நிறைவேறவில்லை. அவர்கள் வேறு வேலை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். மகளின் பேர் மேரி, அவள் வீட்டிலே இவரோடு இருக்கிறாள். அவள் வந்து தன் தகப்பனுக்கு உண்மை உள்ளவளாக இருந்து சபையிலும் உதவி செய்து கொண்டு அவள் தன் வாழ்க்கையை கடத்தினாள். ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே மேரி ஜோசப் என்கிற ஒரு கிறிஸ்தவ சகோதரனை கண்டுகொள்கிறாள். அவள் அவனை விரும்ப ஆரம்பித்தாள். இந்த சகோதரன் வேறு ஒரு சபையை சேர்ந்தவர். ஆனால் பாஸ்டர் ஜாக் அவருக்கு இந்த சகோதரனுடைய, மேரி விரும்ப சகோதரனுடைய சபையோடு ஒத்து வராதே, அவருக்கு அந்த சபையை பிடிக்காதே. அவர் மேரியினுடைய உறவையும், மேரி அந்த சகோதரன் ஜோசப்போடு வைத்திருக்கும் உறவை வெறுக்கிறார். ஏனென்றால் மேரி வந்து தன்னை விட்டு போய்விடுவாள் என்றும் தனக்கு கையுடைஞ்சு மாறி போயிடும் என்றும் அவர் எண்ணினார். காலம் சென்ற பின் மேரி தாப்பன் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். வேறு தன்னுடைய ஒரு சிநேகிதியோடு ஒரு அறையிலே, வேறு ஒரு இடத்திலே அவள் தங்குகிறாள். பாஸ்டர் ஜாக் இதை இட்டு அவளை குற்றம் சாட்டி இது முரட்டாட்டம் பண்ணுகிற காரியம் என்று சொல்கிறார். அதன் பின்பு சில காலம் கழிந்தது. மேரி சொன்னாள், நாங்கள் இருவரும் விரும்பி நாங்கள் மோதிரம் மாற்றி இருக்கிறோம், என்கேஜ்மெண்ட் முடிந்து விட்டது என்று. யோசேப்பும் மேரியும் தங்களது திட்டங்களிலே ஈடுபட்டு கொண்டு போகிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவுதான் ஒருவரை ஒருவர் நேசிக்க விரும்பினாலும் தொடர்ந்து தடையாகவே இருக்கிறது, தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்கிறது. தொடர்ந்து அவர்களால் மெய்யாக ஐக்கியமாக ஜீவிக்க முடியவில்லை, எவ்வளவு முயற்சித்தாலும் முடியவில்லை. எப்படியோ சிறிய காரியங்களிலே மனத்தாங்கல்கள் வந்துவிடும், பிரச்சனைகள் வந்துவிடும் சிறிய காரியங்களிலே. கடைசியாக இவர்கள் இருவரும் தீர்மானம் எடுக்கிறார்கள், நாங்கள் ஒன்றில் போக முடியாது, இது அவருடைய சித்தம் அல்ல, அதையால் நாங்கள் பிரிவோம்.
They love darkness more rather than light. This is the judgment. judgment.
அப்ப மேரி மனமுடைந்தவளாக அவள் தீர்மானம் எடுக்கிறாள், தான் வேறொரு இடத்துக்கு போயாவது இப்படியாய் சும்மா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற சௌரர்களோடு சேராது இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறாள். அதுக்கப்புறம் அவள் போயிட்டு கிறிஸ்தவன் அல்லாத ரசிக்கப்படாத ஒரு சகோதரனை திருமணம் முடிக்கிறாள். அவன் கடவுளில் சொல்கிறவன் சரி இப்படியா இருக்கும் நேரத்தில் நாங்கள் அந்த பாஸ்டர் ஜாக்கினுடைய தாப்பனாருடைய ஜபங்களே விதமாய் நாங்கள் சொல்லலாம். அவருடைய ஜபங்கள் வல்லமை உள்ளதாக இருந்தது, ஆனால் அது இவளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தியது, தொல்லைகளை கொண்டு வந்தது. அவர் அதிகாரம் செலுத்துகிறவராக இருந்து தன்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ண. இன்றைக்கும் எத்தனையோ பேர் மெய்ப்பர்களுக்காக ஜபிக்கிறார்கள், அல்லது ஒரு குடும்பத்துக்காக ஜபிக்கிறார்கள், குறிப்பிட்ட சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜபிக்கிறார்கள். தங்களுடைய சித்தம் நிறைவேற, தங்களுடைய சித்தம் நிறைவேற. பவுல் சொன்னா நான் எருசலேமுக்கு போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி நான் போக போறேன். இவள் சொன்னால் இல்லை நீங்க போக வேண்டாம் அங்கே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் திருச்சர்கள் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள். அவன் சொன்னால் இல்லை நான் சாகவும் தயாராக இருக்கிறேன், நான் கத்திருக்காங்க நான் போக வேண்டும் என்று சொல்லி உடனே அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்கள், கத்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக சொன்னார். The will of the Lord be done. அப்போஸ்தலர் நீங்கள் வாசி பார்க்கலாம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே. காரியம் எப்படி இருக்கு நேரத்திலே நம்முடைய சொந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் நம்முடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்ற எங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ நாங்கள் ஜெபம் பண்ணினால் அது அசுத்தாவிகளினுடைய வல்லமைக்குள்ளாகப்படும். அப்படியான வேண்டுதல்கள் ஜெபங்கள், ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் அப்படியான ஜெபங்களை அங்கீகரிக்க மாட்டார், அவர் அவைகளுக்கு மரமளி கொடுக்கவும் மாட்டார். Yes, nothing to do with those prayers. Nothing to do. So, இப்படிப்பட்டதான ஜெபங்களாலே நாங்கள் மற்றவர்களுக்கு சாபத்தை பிரச்சனையை கொண்டு வரலாம். இப்படிப்பட்டதான சாபங்களில் இருந்து விடுதலை கொடுக்க தேவன் என்ன வழியை வைத்திருக்கிறார்? ஒரே ஒரு மரமளி, ஒரே ஒரு விடை. எல்லா ஜனங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு மரமளி தான், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மரமளி தான், எல்லா விதமான ஜனங்களுக்கும் ஒரே மரமளி தான் கிறிஸ்து. வேறு மரமளி கிடையாது. கிரைஸ்ட் இஸ் தி ஆன்சர், இயேசுவே பதில். பிரச்சனைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் வேறு வழியை தேவன் ஏற்படுத்தவில்லை. இப்பொழுது வரும் பகுதியிலே நாங்கள் எவ்விதமாய் தேவன் இந்த பதில் போடுதலை, பண்டை மாற்றுதலை, தேவனுடைய பண்டை மாற்றுதல், எக்ஸ்சேஞ்ச், த டிவைன் எக்ஸ்சேஞ்ச், அதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். The divine exchange. பிலிப்பி 4:19 சொல்கிறது, என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லா குறைவுகளையும் எல்லா தேவைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகல காரியங்களையும் தேவன் நமக்காய் செய்து முடித்திருக்கிறார். பாவமோ சாபமோ நோயோ எல்லாவற்றுக்கும் மறுமொழியாக கிறிஸ்துவை அனுப்பி அந்த சிலுவை மரணத்துக்கூடாக தேவன் மறுமொழியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மனித குலத்துக்கு எல்லாருக்குமே வேறு வழி இல்லை. இயேசு 53:10 ஒரு காரியத்தை நாங்கள் வாசிப்போம். இயேசு 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக, சின் ஆஃபரிங், குற்ற நிவாரண பலியாக தேவன் தம்முடைய குமாரனை மனித குலம் அனைத்துக்குமாய் ஒப்புக் கொடுத்தார். அவரை ஒப்புக் கொடுத்தார் குமாரனை. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும், இயேசுவினால் வாய்த்தது. இந்த குற்ற நிவாரண பலியினாலே எவ்விதமாய் இது நிறைவேறியது என்பதை 6 கூறுகிறது. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இன்றைக்கு மனிதனுடைய பாவம் தன் வழியிலே போவதே, அதுதான் பெரிய குற்றம் என்று தேவன் சொல்கிறார். அதை அக்கிரமம் என்று தேவன் சொல்கிறார், டிரான்ஸ்கிரஷன். நம்முடைய அக்கிரமம், மனித குலத்தின் அக்கிரமம் என்ன? தன் சித்தப்படி தன் வழியிலே போவதே, அதுதான் பாவம். இங்கே விபச்சாரம் என்று போடப்படவில்லை, இங்கே கொலை என்று போடப்படவில்லை, கழவு என்று போடப்படவில்லை. இங்கே போடப்பட்டிருக்கிறது மனிதன் தன்னுடைய வழியிலே போனால் தேவனை தள்ளிவிட்டு இன்றைக்கும் போய்கொண்டிருக்கிறான் கோடான கோடி. ஏன் தேவனுடைய பிள்ளைகளும் கூட இயேசு அண்டை வந்ததற்கு பிறகு காரியங்களை தாங்களே செய்துவிட்டு ஆண்டவரே இதை ஆசீர்வதியும் என்று சொல்வார். ஆண்டவரே நான் இப்படி செய்கிறேன், நீர் ஆசீர்வதியும். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும், அப்ப அக்கிரமம் என்ன, தன் தன் வழியிலே போவது, அவர் மேல் விழப்பண்ணினார், அவர் மேல் விழப்பண்ணினார். ரைட், நாங்கள் தேவனுக்கு எங்கள் முதுகை காண்பித்தோம், முரட்டாட்டம் பண்ணினோம், தன் தன் வழியிலே போவது முரட்டாட்டம் பண்ணுவதற்கும் அதே சொல்தான், சேம். முரட்டாட்டம் பண்ணுவது என்றால் என்ன, என் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவது, என் வழியிலே நான் போவது. இல்லை நீங்க சொல்லி நான் கேட்க மாட்டேன், மேப்பி சொல்லி நான் கேட்க மாட்டேன், தேவனை பார்த்து நான் கேட்க மாட்டேன், என் வழியிலே நான் போவேன், எனக்கு சமாதானமா இருக்கிறது, நான் இதிலே போவேன். முரட்டாட்டம், இது அக்கிரமம், அக்கிரமம். ரைட், அப்ப இந்த முரட்டாட்டத்தையும் இந்த அக்கிரமத்துக்காகவும் சகலத்துக்காகவும் தேவன் தம்முடைய குமாரனை தண்டித்தார். இதுதான் மனுஷனுக்கு புரியாத ஒரு காரியம், தேவன் செய்த இந்த காரியம். அவர் நீதி உள்ளவராக இருந்து பாவத்தை தண்டித்தார், ஒன்றும் அறியாத தம்முடைய குமாரனை அவர் தண்டித்தார், உனக்காக எனக்காக. அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே, அவரை நாங்கள் சரணாகதி அடையும் பொழுதே, அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நாம் இலவசமாய் பாவ மன்னிப்பு நித்தியத்துக்குமாய் அடைகிறோம். இந்த நேரத்திலே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகலருக்கும் மன்னிப்பு, இலவச மன்னிப்பு கொடுக்கத்தக்க விதமாய் அவர் வழியை திறந்திருக்கிறார், அவருடைய நீதியை புரட்டாமல். ஏனென்றால் பாவம் தண்டிக்கப்பட்டாயிற்று சிலுவையிலே. இப்பொழுது எவரும் பாவத்திற்காக நரக பாதாளத்துக்கு போகிறதல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடினால் அவர்கள் அங்கு அந்த இடத்துக்கு போவார்கள். ஏனென்றால் பாவத்துக்கு தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டார். இதைத்தான் தேவன் செய்தார். இயேசு அந்த தண்டனையை, அந்த பாவத்தை, அந்த நோய்களை, அந்த சாபங்களை அனைத்தையும் அவர் சுமந்தார். The evil came upon Jesus, that the corresponding good may be offered to us. எங்களுக்கு நன்மையான காரியங்கள் இயேசுவின் மூலம் கொடுக்கப்படும்படிக்கே தீங்கான காரியங்கள் அனைத்தையும் இயேசு சுமந்தார். இந்த பண்டை மாற்றுதலிலே இரண்டு காரியங்கள் பார்ப்போம். முதலாவது ஆவிக்குரிய காரியம், எங்களது அக்கிரமத்துக்காகவும் எங்களது மீறுதல்களுக்காகவும் இயேசு தண்டனையை அனுபவித்தார். நாங்கள் இலவசமாய் மன்னிக்கப்படும்படிக்கும் தேவனோடு சமாதானமாகும்படிக்கும். இது ஆவிக்குரிய பிரகாரம். ரோமர் 5:1 நாம் தேவனோடு கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவானோம், சமாதானமாக்கப்பட்டோம். இரண்டாவது சரீர பிரகாரமான ஒரு காரியம், அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய நோவுகளை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். இந்த காரியம் மத்தேயு 8:16-17 கூறப்பட்டிருக்கிறது ஆவியானவராலே. இதே காரியத்தை கூறுகிறார் என்பதை அறிவிக்க ஆவியானவர் ஏசியாவிலே கூறப்பட்டதை நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று சொல்லி மத்தேயுவின் மூலமாய் பேசுகிறார். மறுபடியுமாய் 1 பேதுரு 2:24 அங்கு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பேசவில்லை. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், குணமானீர்கள் என்று இறந்த காலத்திலே அவர் நோய்களை குறித்தே பேசுகிறார். சரீர பிரகாரமான காரியம் இந்த பண்டை மாற்றுதல். இரண்டு காரியம், ஜீசஸ் வாஸ் பனிஷ்ட் ஐ மைட் பி ஃபர்கிவன், நான் மன்னிக்கப்படும்படிக்கு இயேசு தண்டிக்கப்பட்டார், நீ மன்னிக்கப்படும்படிக்கு இயேசு தண்டிக்கப்பட்டார். அடுத்ததாக இது ஆவிக்குரிய பிரகாரம். அடுத்ததாக சரீர பிரகாரமாக, நான் சுவஜீவியம் அனுபவிக்கும்படிக்கு இயேசு காயப்பட்டார், நான் சுவஜீவியம் அனுபவிக்கும்படிக்கு இயேசு காயப்பட்டார். ஐசியா 53:10 மோசேயினுடைய நாட்களிலே பாவத்துக்கு குற்ற நிவாரண பலியாக ஆடு ஒன்று, எந்த விதமான ஒரு அங்கீனம் இல்லாது எந்தவித பிழையும் இல்லாத ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டு அது பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். அந்த ஆட்டின் தலையிலே அந்த கொம்பிலே கைப்பிடிக்க வேண்டும். அந்த வேளையிலே அவள் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டின் மேல் சுமத்தப்படுகிறது. அந்த ஆடு அது கொலை செய்யப்படும். இது இயேசு வரும் வரைக்கும் தேவன் இதை ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்டதான இந்த காரியம். இது பாலி ஏற்பாட்டிலே அது அந்த ஆடு கொல்லப்பட்டதும் அந்த பாவங்கள் அகற்றப்பட்டன என்று நிழலாக அதை கொடுத்தார். இயேசுவினுடைய ஒரே இந்த பலியினாலே நாம் நித்தியத்துக்குமாக பாவம் மறக்க கழுவப்படுகிறோம். அவரே தேவ ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார். மனித குலம் அனைத்துக்கும் அவர் குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். 2 Corinthians 5:21 The righteousness no one can earn by our efforts. அதாவது நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவம் ஆக்கினார். நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு அதாவது தேவனுடைய நீதி என்னது? தேவனுடைய சுபாவம். தேவன் எதிர்பார்க்கிற நீதி மனுஷனால் கொடுக்க முடியாது. கடைசி மட்டும் இல்லை, எந்த யாத்திரை போனாலும் எந்த விதமாய் நல்ல மாதிரி நடந்தாலும் சர்மம் கொடுத்தாலும் தலைகளாக நின்றாலும் முடியாத காரியம்.